எலக்ட்ரானிக் தானுங்க, இதுல இருந்து நிலைகள் அது போட்டு நீங்க எது நீங்க தியானத்தில் எடுத்துக்கொண்டு நமக்கு மட்டுமல்ல இந்த நல்ல உணர்வு அங்கே விளையப்படும் போது அந்த மனித உடல் இருந்து வரக்கூடிய இதனால் விளையிறது நம்ம சொல்லுதான், ஆனா அங்க விளையுது இந்த உணர்வு என்ன செய்து அலைகளாக மாறுது. அப்ப இந்த கூட்டமைப்புகள் இந்த மாதிரி வரக்கூடிய நிலையில் இந்த காற்று மண்டலத்துல நாம் பதிவு செய்யறது. இப்ப நாம எல்லாம் தியானம் பண்றோம்ல, எல்லா ரத்தத்துல இருந்து எல்லா உறுப்புகளும் வந்து தோல் மண்டலம் வரையிலும் கொண்டாடுறோம், வலுவை கொண்டாடுறோம். அப்ப இதெல்லாம் வேணும்னு நினைச்சு இந்த காத்துல இருந்து பிரிச்சு நம்ம ஆன்மாவை மாற்றிக்கணும். பழகத்து வந்தா ரொம்ப அற்புதமா இருக்கும், ஒண்ணு சிரமம் இல்லையே. சிரமப்பட்டு அந்த மந்திரத்தை இப்படி சொல்லிக்கணும், 1000 தரம் சொல்லணும், 2000 தரம் சொல்லணும், மறந்துட்டா போச்சுங்கிறது இல்லவே இல்லை. உடனே கொண்டு ரெக்கார்டு எடுத்து அந்த உணர்வுகள் நம்ம மாத்திக்கிட்டே வந்தா போறோம். ஏன்னா அந்த கணக்கு கூடுங்க, இங்க செல்லுகள்லயும் இந்த ரெக்கார்டு அதிகமா இருக்கும். அதே உணர்வு நாம ஒவ்வொரு காலையில எடுத்தோடனே இதெல்லாம் கொண்டு எல்லா அணுக்களுக்கும் சேர்ப்பித்து கொண்டரப்போம் போது இந்த உயிரை போலவே நம்ம உடல்ல ஜீவ அணுகளை மாற்றிட்டு வரும். ஒரு விதையை போட்டு முளைச்சோம்னா அந்தந்த காலத்துல அதுக்கு தகுந்த மாதிரி சில இதுகளை போட்டோம்னா அந்த நல்ல தரம் கொடுக்கும். இதே மாதிரி நம்ம உடல்ல வரக்கூடிய இந்த உணர்வுகளை இப்படி எல்லாம் மாற்றி பழகணும். சாதாரணமா உங்களுக்கு தெரியலாம், அந்த உண்மையை நாம் அனுபவித்து நான் சொல்றேன் சொல்றேன்னு இங்க விளங்கியது, சொல்லாத சொல்றேன் இங்க கேக்குறீங்க, கேட்கும் போது பதிவாகுது நினைவு, மீண்டும் அதை எடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். இவ்வளவுதான், வேற சிரமப்பட வேண்டிய இல்லைங்க. ஏன்னா ஒரு பெரிய அதிசயம் இல்லை, திட்டுவனை பதிசன்னா அவன் என்ன எல்லாம் நம்மளுக்கு குழப்பம் வருது. வியாபாரத்தில் ஏதாவது இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டா நினைக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு கோபம் வருது. இதே மாதிரி எல்லாவற்றையுமே நமக்குள் பதிவுதான் மீண்டும் நினைவாகுது. அதனால மிக சக்தி வாய்ந்த நிறைய கொண்டு வரும். ஏன்னா புழுவிலிருந்து மனிதன் அவர்களும் பல கோடி உடல்களை தீமை நீக்கும் வலிமை பெற்றது மண்ணின் 6வது அறிவு தான் வள்ளி. ஆக இந்த உயிரணு தோன்றி அகஷின் பல கோடி நஞ்சுகளை வென்று உணர்வு ஒளியாக மாற்றியது துருவ நட்சத்திரம். இந்த வலிமை மிக்க சக்தி கொண்டு இந்த வள்ளி என்ற உணர்வை நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் நம்ம எடுத்து பழகிறோம். அதை எடுத்து நாம் சுவாசிக்கும் போது அதை தீமைகளை நீக்கியது நுகர்ந்த உடனே தெய்வ ஆணை. அவங்க எப்படி தீமையை நீக்கினாரோ அந்த உணர்ச்சிகள் நமக்குள் தெய்வமாந்து தீமையை நீக்க ஆணையின் உணர்ச்சியாக நம் உடல் உறுப்புகளை இயக்கும் என்று கூறும் முருகன் கந்த புராணத்துல தெய்வ மல்லி தெய்வானுங்கிறப்ப இவ்வளவு பெரிய பொருள் கொடுத்துருக்குறாங்க, நாம அதை புரிய முடியல. இப்ப சொல்றது பார்த்தாச்சு. அப்போ வேதனைப்படும் அடப்பாமே நல்ல மனுஷன் இச்சைப்படுறீங்க, அது வேதனையான உயிரில் பட்டவனே இது கிரிகை. அப்ப அந்த வேதனையான நீங்க எடுத்துக்கொண்டு அவனை வேதனை நீக்க அவனுக்கு உதவி செய்யறீங்க, அது கிரிகை. அது அவன் உணர்வுப்போடு நீங்களே வேதனை பெற்று அந்த கிரிகையாகி அவங்க செயல்படுத்திடுறீங்க. ஆனா அந்த வேதனையின் வலு உங்களுக்குள்ள வந்துடும், அது வலிமையானது. வேதனை நீக்கி இந்த உணர்வு ஒளியாக மாற்றியது திரு நட்சத்திரம். அதை நாம் பெற வேண்டும் என்று இச்சைப்பட்டால் அந்த உயிரை பெற்று கிரிகையாக போகும்போது ஞான சக்தியா மாறும். அப்ப நம்ம நினைச்சு எந்த கவலை வந்தாலும் வீட்டுல எது இதாக இருந்தாலும் ஏன் என்ன ஏதுங்கிறவையில அந்த மனம் வலிமை கொண்டு திருத்தக்கூடிய நிலையும் நம்மை அந்த வேதனை ஒன்று இயக்காத நிலையும் வேதனை என்று நீக்கக்கூடிய அந்த உணர்வு பாய்ச்சி வீட்டில அமைதிப்படுத்தவும் தொழில் அமைதிப்படுத்தவும். அப்ப நாம் இந்த தீமைகள்லாம் நீக்கியது இந்த துருவ நட்சத்திரம். அதை நாம் நுகரப்படும் போது தெய்வ ஆணை, இது அனுபவத்தை கொண்டாடல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் வேதனை என்ற உணர்வு அதிகமானால் அந்த வேதனை உணர்ச்சி கொண்டு இந்த உடல் விட்டு இந்த உயிர் போகத்தான் செய்யும். அந்த வேதனை தக்க அடுத்த உடனே சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு. இதுல இந்த மனிதன் வாழ்க்கையில எந்த உணர்வு அதிகமா சேர்த்தமோ அந்த கணக்கின் பிரகாரம் இன்று மனிதன், நாளைக்கு ஆவேசம் ஆத்திரம் பாசத்தால் எட்டன பேய், யார் மேல பட்டமோ இந்த உணர்வு கொண்டு அவங்களையும் அழிக்கும். பின் அவங்களை அழித்த பிற்பாடு இந்த உணர்வு வளர்த்து கொள்ளும், இன் மனிதன் அல்லாத உருவாக்கும். ஆக பரிணாம வளர்ச்சி நேரடியாக போய் உருமாறுகின்றது. மனிதன் வளர்ச்சியான பின் இந்த உணர்வு ஒரு மனிதன் ஈர்ப்புகள் இந்த பாசத்தால் சென்ற பின் இவன் வேதனை வலுவை அங்கு ஊற்றி அவனை வீழ்த்தி விட்டு பின் இந்த உடலை விட்டு வெளிவரும் போது மனிதனுடைய சிந்தனை இல்லாத விஷத்தை தந்து அந்த உயிர் வேறொரு உடலை பெறும். சொல்றது இப்ப நம்ம மேல பாசமாக பந்தமா இருக்கிறாங்க நம்ம மூதாதைகள் உதவி செய்திருக்கிறாங்க. அப்ப யாராருக்கு உதவி செய்தாங்களோ என் பேர மேல இருந்து அவன் உடல்ல வந்துருக்கு அந்த தாத்தாக்குள்ள நோயா தாத்தாக்குள்ள குணம் எல்லாம் வரும் பார்க்கலாம். அவங்க தாத்தா மாதிரியே இருக்கிறாங்க, அவங்க தாத்தா மாதிரியே நோய் வந்துருச்சு. அவங்க தாத்தா தான் பிறந்திருக்காங்க நீங்க நினைக்கலாம், சில பேர் அப்படின்னுங்கிறாங்க தாத்தா தான் திறந்திருக்கிறாங்க மறுபிறப்பு. அந்த உணர்வு எப்படி இயக்குதுங்கிற வகையிலே தெரியும். அப்ப அந்த உடலை விட்டு இந்த உயிர் வெளியே சென்றப்பின் மனிதன் அல்லாத உருவைத்தான் உருவாகும். அதனால இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனம் இருக்கும். நம்ம அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் அதிகமானா இந்த உடலை விட்டு உயிர் போய் தான் ஆகணும். ஏன்னா இத்தனை தியானம் இருந்தாங்க இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன ஆகணும் சொல்றது. இவ்வளவு தியானம் எடுத்தாரு இவர் எப்படி இந்த ஐசிலே போயிட்டாரு. நாம் எடுக்கும் கணக்குகள் எது அதிகமோ அதற்கு தக்கவாறு கொண்டது. இப்ப இந்த துருவ தியானத்தில் இந்த அதிகமாக நாம சக்தி எடுத்தோம்னா நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டது தான் போறோம். அப்ப இந்த இருக்கிறத கிடைச்சிருது. நாம பாசத்தோட எனக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் உதவி செய்ய துரோகம் தானே இந்த உணர்வு விளைந்தேன்னா உடல் ஒட்டி இவங்க உடலுக்கு தான் போறோம். விரைவு கந்தம் விரைவு கந்தம் மறுபடியும் கஷ்டங்களை பல அனுபவிச்சு தான் வரணும். நான் இப்ப சாக வரம் பண்ணல, சாக வரம்ங்கிறது வேகா நிலை. இந்த உயிர் எப்படி வேகலையோ இதே போல இந்த தீயில குவிச்சா வேகலையோ இந்த பிரபஞ்சத்தில் எத்தகைய விஷயம் வந்தாலும் இது வேகாது, ஒளியாவே இருக்கு. இதை சிறுக சிறுக சேர்த்து அகண்ட அண்டத்தில் எத்தனை பிரபஞ்சங்கள் இருக்கோ அத்தனை பிரபஞ்சங்கள் இருந்து உயிரணுக்கள் வளர்ந்தது ஒளியான உணர்வு அது ஒன்றா சேர்த்து. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சம் எல்லாம் அழியும். 10-15-20 வருஷத்துக்கு முன்னாடி அழியும். இதே மாதிரி வேறொரு சூரிய குடும்பத்தில் உள்ளது ஒரு அகண்ட அண்டம், அதுல அந்த சூரிய குடும்பம் அடிஞ்சிருது. இப்ப நம்ம சூரிய குடும்பத்தில் அழிவு ரொம்ப பக்கம்தான் வருது. இப்ப அணு கதிரியங்கள் அதிகமான பூமியில எப்படி நிலநடுக்கம் கொதிப்பாகுதோ இதே மாதிரி ஆகும்போது அது சிதையலாம். அப்ப செதஞ்சு போச்சுன்னா அது ஈர்ப்பட்டத்துல கூழ எல்லாம் எங்கே போயிடுது. அப்ப இது ஆன உடனே இது இந்த அழிஞ்ச உடனே சூரியன் நினைச்சி மறுபடி ரொம்ப வேகமா சுத்த ஆரம்பிச்சு இதுல இருக்கிறதெல்லாம் அது இழுக்க ஆரம்பிச்சு பூரா ஆவியா மாத்து. இந்த 27 நட்சத்திரங்களும் இந்த சூரியனுக்கு உதவி செய்து இது கரைஞ்ச உடனே இதுல இருந்து எடுத்துக்கொண்ட உணர்வு எல்லாம் அந்த 27 நட்சத்திரங்களும் ஒரு சூரிய குணமா மாறி. இப்ப நம்ம சூரியன் நினைச்சி அனாதி அது பூராமே கரைஞ்சு போகுது. இந்த சூரிய குடும்பத்துல பெற்ற உயிர் என்ன பண்ணும், அனாதியாக வாழ்ந்ததுல ஆரம்பத்தில் உயிர் என்ன தோன்றி மிதந்திருந்து எந்த கோளின் ஈர்ப்புக்கு வந்ததோ. இப்ப நாம இந்த பூமிக்கு வரலையே செவ்வாய் கோள் போனா விஷக்கிருமியா தான் இருக்கும், மற்ற அது உள்ள உபகோள்களுக்கு போனா அது கிருமியா தான் இருக்கும். இந்த விஷத்துக்கு தக்க அந்த வேதனை பட்டுக்கிட்டு தான் இருக்கும். என்ன விஞ்ஞானிகள் ஒரு கருப்பைக்குள் இருக்கக்கூடிய நிலைகளையும் ஒரு அணுவின் தன்மை இரத்தத்துக்குள் உருவான அணுவையும் அதனுடைய உற்சாகம் இந்த விஷம் கிடைத்தால் அது உற்சாகமாகுது. அது எது நிலையான உணர்வும் போது அது துடிப்பு எப்படி மாறுது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம குருநாதர் இதெல்லாம் சொன்னார்கள், இவெல்லாம் கண்டுபிடிப்பான் எலக்ட்ரானிக் நிலைகள்ல. ஆனா இவன் கண்டுபிடித்த உணர்வு இவனை காக்க முடியாது. கண்டுபிடித்த உணர்வுலாம் இவனுக்குள்ளதான் வரும். இவன் செத்தானா அடுத்த உடலுக்குள் போந்து அவன் யாரு கூட பழகிறானோ அவன் என்னான இந்த ஆன்மா அங்க போகும். அவன் அறியாத அற்புதமா சொல்வான் செய்வான். இதே எனக்கு ஒரு மந்திரவாதி கிட்ட சிநேகிதமா பழகிறான்னா அந்த மந்திரவாதி இருந்தானே சீடனை வந்தவன உடல் வந்துடுறாங்க. இப்ப நாம இன்னைக்கு நமது குருன்னு சொல்வாங்களே சங்கராச்சாரியர் அவரெல்லாம் கடைசியில் என்ன செய்யறாங்க கூடு விட்டு கூடு பாயிருந்தான். இன்னொரு உடலுக்குள்ள போகாதபடி கடைசியில தேங்காய் மண்டையில உடைச்சு இதுவரை இதுவரைக்கு கமால மோட்சம் கமால மோச்சாலே இருந்து இந்த ஜாதகத்தை எழுதிடுவாங்க. அந்த ஜாதக பிரகாரம் உயிர் தொக்கி இருக்க போகும்போது இவங்க எண்ணத்தை சுருக்கிறாங்க. அந்த இப்ப முதல்ல இந்த பெரியவர் இந்த இவங்ககிட்ட தப்பிச்சு ஒழித்து தருங்க, தப்பிச்சு போயிட்டாருங்க. இந்த ஜாதக பிரகாரம் ஜீவசமாதி அடையணும் அப்படிங்கிறத கமால மோட்சத்தை கொண்டாடணும் அப்படின்னு போயிட்டாருங்க. குருநாதரே சொல்றாரு, அதே சமயத்தில் நம்ம இவர் இருக்கிறாங்க, நம்ம ஆடிட்டு நம்ம ஜிஆர் அவர் எல்லாம் கேட்டுட்டு கேட்டு விட்டார், ஒரு பதில் சொல்ல முடியும். அதனால இந்த மாதிரி அவங்க சீடர்களுக்கு கடைசி மந்திரத்தை சொல்லுவாங்க. இப்ப யாகத்தில் எப்படி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்களோ இதே மாதிரி கடைசியில் அவரை பற்றி எண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆன்மா வந்தவனே இவங்க உடலுக்கு வந்துடும். அவர் கற்றுணர்ந்து உணர்வெல்லாம் இங்க பேசு. உதாரணமாக ஒரு மனிதன் குரு சூசியம் வல்லக்கூடியவங்க இதே மாதிரி கரு மையிலை தடவுறாங்க, ஒரு எரிக்கல தடைகிட்டு இந்த உணர்வான பண்ணி செய்து அதை எடுத்துக்கிட்டு வந்தோம் சொல்லிக்கிட்டே இருப்பான், அந்த விரலை காமிச்சுக்கிட்டே இருப்பான். இதை பார்த்துக்கிட்டு இருந்தவனே அவன் எதை நினைக்கிறானோ அங்க போய் அந்த கசீட்டை எடுக்க, எலிக்கு ஒரு கிளிக்கு குருவிக்கு எல்லாமே இந்த கரு மைகள்ல மனிதன விளைவித்த உணர்வு அவனை வச்சு இயக்குறாங்க. இதே மாதிரி மனிதனின் விளைந்த உணர்வுகள் எத்தனை மாயாஜாலங்கள் மனிதனை மயக்கக்கூடிய நிலைகள் வசீப்படுத்தக்கூடிய நிலைகள் எப்படி பிரித்து இந்த அதர மேலத்தில் செயல்படுத்தப்பட்டு மதத்தின் அடிப்படையில் இப்படி இயக்கித்தான். இன்று இந்த உடலுக்குத்தான் இந்த மதங்கள் இருக்குதே தவிர, ஆனா மதத்தின் கடைசி முடிவு சொர்க்கம் என்று சொல்றாங்க, எந்த மதத்திலையும் சொர்க்கத்துக்கு வழிகாட்டுதே இல்லை. ஆக இன்னைக்கு நம்ம மதமும் இன்னைக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டுது. அவன் சொன்ன வழியில் போனா நரகலோகத்துக்கு தான் அனுப்பிட்டு இருக்கிறான். சொர்க்கம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொர்க்கவாசலுக்கு போ. எல்லா சாமி உடனே அன்னைக்கு என்ன செய்யறாங்க, வைகுந்த ஏகாதசனுக்கு வடக்கு வாசல திறக்கிறாங்க. எங்க எல்லா கோயிலும் கோயிலும் எந்த வடக்கு வாசல திறந்து வச்சு எல்லா கோயிலும் திறந்து வச்சிருவாங்க. பெருமாள் கோயில் மட்டும் இல்ல எல்லா கோயிலும் வடக்கு வாசல திறந்து வச்சு சொர்க்கம் போகணும். மெயினா பெருமாள் கோயில தான் ஜாஸ்தி இது பண்ணுவாங்க. அதனால அந்த சொர்க்க வாசலுங்கிறது என்ன வடக்கு வாசல், அங்க இருக்காரு இருக்காரு பெருமாள் கோயில் சொர்க்க வாசல் இது வந்து இப்ப நாம என்ன மாதம் மாதம் ஏகாதசி விரதம் இருக்க சொல்வாங்க. மாதம் மாதம் ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும், காலையில அந்த துருவ நட்சத்திரத்தை எடுத்து என் உடல்ல விட்டு நாம எத்தனை பேருக்கு பழகுறோமோ அந்த துருவ நட்சத்திரத்தின் பிறகு ரத்த நலன்களை கலக்கணும், என்னோட உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெறணும். இப்ப பையன் மேல என்ன செய்யிருப்பான், அவன் சேட்டை பண்ணிருப்பான், அவன் நல்லா அந்த அருஞ்சானம் பெறணும், தெளிந்த நேரம் குடும்பத்து ஒத்துழைப்பு தெய்வீக பண்பு பெறணும், தெய்வீகர்களை பெறணும். நம் குடும்பத்தில் யாராவது குறைபாடுகள் இருந்தாங்க அதையெல்லாம் நிவர்த்திட்டு அவங்களுக்கு இந்த நிலை ஆகணும். நாம சிநேகிதெல்லாம் பழகணும். அதே மாதிரி தொழில்களை நஷ்டம் வருதுன்னா அந்த நஷ்டத்தை யார்னால வந்ததுன்னு என்றோம், இந்த தொழில இதெல்லாம் வச்சு எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த தொழில் நல்லா இருக்கணும். இது பிறகு அந்த கெட்டதை எண்ணவே கூடாது, எண்ணி உணர்வுதான் உமிழ்நீரா மாறு. அது நம்ம உடலுக்கு போடணும் கெடுதல் செய்யும். தொழில நல்ல உயர்ந்த நிலை போகணும், மட்டும் வேலை செய்யறவங்களும் இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு சங்கடம் சலிப்பு இதெல்லாம் எடுக்காதபடி இதான் விரதம். அங்க தொழில் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், தொழில் செய்யக்கூடிய நல்லா இருக்கணும், நம்ம பொருள்கள் பயன்படுத்துறது நல்லா இருக்கணும். இது என்ன ஏகாதசினா எதையுமே நம்மளுக்கு இந்த மாதிரி நஷ்டம் வச்சு லாபம் இதாகி போச்சுன்னா என்ன இது என்ன இப்போ இந்த வேதனை வந்துடும். ஆக நாம இந்த மாதிரி எல்லாத்துடைய பகமே இன்னைக்கு என்ன பத்தாவது ஏகாதசி பத்து, வைகுந்த ஏகாதசி பத்து. அந்த வருஷத்துல கடைசியில தீமைகளை நீக்கி கடைசி முடிவுக்கு வந்தோம்னா வைகுந்தம். நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு போறோம், இதை எடுத்து நாம பழகணும், இதை எடுத்து சுத்தப்படுத்தணும். இது தெளிவாக்கவே இல்லைங்க, நம்ம சாஸ்திரங்கள் இவ்வளவு கொடுத்துருக்கு யாரும் செய்யல. கோயிலுடைய பண்புகளை குறைஞ்சதல்ல, சிறந்த நிலைகள். நாம சாங்கிய சாஸ்திரத்தோடு என் குறைகளை சொல்லி அந்த சாவிதான் நமக்கு செய்து கொடுக்க நினைக்கிறோம். கீதையில நாம் எண்ணக்கூடிய உணர்வுகள் எதுவோ ஞானிகள் காட்டிய உணர்வு நமக்குள் பதிவாக்கிவிட்டோம். அந்த ஞானிகள் வழியில் நாம் பெற வேண்டும் என்றால் அந்த உணர்வு நம் கண் கவர்ந்தது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு பேர் பரமாத்மா என்று பேர். இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிலையை எடுத்து நமது ஆன்மாவாக மாற்றக்கூடியது. ஆக பிரம்மத்தை சேர்ந்தது நாம் எண்ணியது எடுத்து வேதனை என்று உணர்வு எடுத்தால் இந்த பரமாத்மாவிலிருந்து வேதனை என்று உருவாக்கப்பட்டு இது பிரம்மம். வேதனைப்படும் உணர்வு உருவாக்கும். வேதனை நீக்க வேண்டும் என்று எண்ணினால் வேதனை நீக்க ஞானிகள் உணர்வு எடுத்து நமக்குள் சேர்க்கப்படுவது. இந்த பரமான பரமாத்மா வந்து நமக்குள் ஆன்மா மாற்றி அது உருவாக்கக்கூடிய சக்தி பெற்று அதனால அந்த கண்ணுக்கு பேர் பரமாத்மா என்று நான்காவது பிரம்மத்தைச் சேர்ந்தவன் என்றும் இந்த கண்ணின் வேலைகள் எது வலுவோ அதன் வழிப்படிதான் இயக்குகின்றது என்ற நிலை இது வருது. அதனால நாம் ஒவ்வொருங்களுடைய இந்த மாதத்தில் ஒரு நாள் ஐயாகாதேசி விரதம். இப்ப நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கோயில் எண்ணும் போது தெய்வீக அன்பும் தெய்வீக அருளும் தெய்வீக பண்பும் பெறணும். இந்த கோயிலுக்கு வரவங்க பெறணும், நாம் எல்லாம் பெறணும். இது அனுதினமும் ஏகாதேசி பகமை நீக்கிறோம். அந்த விரதம் நல்லதை எடுக்கிறோம். நீங்க காலையில் அந்த துறை நட்சத்திரத்தின் பேர் ஒரு 10 நிமிஷம் அது எண்ணி அந்த நாணங்களை கலந்து என்னோட உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் எல்லாம் தரணும் அப்படின்னு நினைச்சு நான் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெறணும். தனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெறணும். தெய்வீக அன்பை பெறணும், தெய்வீக அருளை பெறணும், தெய்வீக பண்பை பெறணும், தெய்வீக சக்தி பெறணும் அப்படின்னு எண்ணி அடுத்தாப்படி என்ன செய்யறோம், எங்க குடும்பத்தில் அனைவரும் நான் பார்த்த குடும்பமெல்லாம் அந்த நிலவை பெறணும். நான் யாரையிலும் பழகினோம்னா அவங்க குடும்பம்லாம் அந்த நிலையாது. நான் பார்த்த குடும்பம்லாம் அந்த நிலை பெறணும். அதே மாதிரி எல்லாருக்கும் என்னும் போது இந்த சக்தி கிடைக்கணுங்கிற போது அவங்க மேல வெறுப்புகளை நாம் எடுக்கிறது. என் மாமியார் இப்படி பண்ணிச்சு, என் பையன் இப்படி சொன்னாங்கிற முதல்ல மறக்கிறோம் சொல்றாரு. அப்ப இதை என்ன செய்யணும், தீமையில் நீக்கிறதுல உடனே அதை என்ன செய்யணும். அன்னைக்கு இப்போ ரமணே தங்கம் போல மனம் எப்படி தங்கம் மங்குறதில்லையோ தங்கத்தை போன்று என் மனம் மங்காது இருக்கு. என் குடும்பத்தில் அந்த நிலை பெறும், நான் பார்க்கும் குடும்பமெல்லாம் நிலை பெறும். இப்ப தெய்வம் நினைச்சிடணும் அவங்க நல்லா இருக்குன்னு நாம் எண்ணும் போது நமக்குள்ள அந்த நல்ல உருவ உருவாகும் தெய்வமா இருக்கு. எண்ணும் எண்ணமே இறையாகிறது. அந்த உணர்வு செயலாகும் போது நமக்குள்ள அது தெய்வமாகும். ஆனால் அந்த உயர்ந்த குணங்கள் ஒரு தெய்வ குணங்களாக மாத்தும் அப்படிங்கறதா சொல்றான். அதுக்குதான் சிலையை வைக்கிறான். அது யாரும் நான் மறிக்கிறது சொல்றது. அதே மாதிரி வைரம் எப்படி ஜொலிக்குதோ என் சொல்லை கேட்பது அந்த வைரத்தை போல அவர் வாழ்க்கை ஜொலிக்கணும், அவர் செயல் ஜொலிக்கணும் அப்படின்னு நாம எண்ணம். வாழ்க்கை அதாவது வைரத்தை போல் என் சொல் ஜொலிக்கணும், நாம சொல்லை கேட்பது வாழ்க்கையில் அந்த ஜொலிக்கணும், என் செயல் ஜொலிக்கணும், என் செயலை பார்ப்போம் இந்த வாழ்க்கையில் அவங்க வைரத்தை போல வாழ்க்கை ஜொலிக்கணும் அப்படின்னு இந்த எண்ணங்களை எண்ணிக்கொண்டு இது நமக்குள் நம்ம எந்தது எதுவோ இந்த கண் நாம ரெக்கார்ட் ஆக்குது. அதுவேதான் இங்க எடுக்குது. அப்ப இங்க ரெக்கார்ட்ல அதை அதிகமா பதிவாகுது. இது இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த கணக்கு கூட கூட உங்க வீட்டுல கவலையே மற்றதோ மற்றதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். பாக்கலாம் அமைதியும் சாந்தம் விவேகம் நிச்சயம் அது வரும். நாம குழம்புல எல்லா காய்கறி எல்லாம் வச்சு எல்லாம் வேகிறதுக்கு முன்னாடி எடுத்து காய்ல கரண்டை எடுத்து ஊத்த நினைச்சு இந்த காய்கறி பச்சை நான் ஞாபகம் தான் வரும். வெந்துகிட்டு இருக்குது இன்னும் வேகலையே வேகலையே நெட்டு சுட்டுக்கிட்டே இருந்தாலும் எல்லாம் ஐக்கியமான குழம்பு ருசியா மாறும். இல்ல இல்ல வேகாம பாருங்க. சில நேரங்களில் கத்திரிக்காய் குழம்பு வச்சிருப்பாங்க, அவசரமா எல்லாம் பருப்பு போட்டு வேக வச்சிருவாங்க, கத்திரிக்காய் வேகாது. பார்த்தோன்னா அந்த காரல் வாசனை அந்த குழம்புல வரும். எல்லா சருக்கும் ஓரளவுக்கு முழுமையானால் கூட அந்த காரல் கறி சரியா வேகலைன்னா நீங்க அந்த காரல் வாசனை வரும். ஆனா புளி குழம்புல வச்சு அந்த புளியின் தன்மை அதை அடைக்கிறோம். ஆனா இதை நறுக்கு காயா விடும், சுவை இருக்காது. இந்த புளிப்புக்கு இது உண்டான வித்தியாசம் காட்டும். இதே மாதிரி நம் உடல் உள்ள அனைத்து அணுக்களுக்கும் நீங்க பறைச்சி இருக்குதான் இப்ப இந்த தியானத்தையும் கொடுக்குறோம். எனக்கு எப்படி குருநாதர் ஒவ்வொரு அணுவும் பெற செய்தாரோ அதே மாதிரி உங்களை தியானிக்க சொல்லிட்டு ஒவ்வொரு அணுவும் பெறதுக்கான உங்களை நான் தியானிக்கும் போது, இப்ப நீங்க சாதாரணமா தியானம் இருக்கும்போது, இப்ப கூட தியானம் நம்ம இருக்க போகும்போது வித்தியாசம் தெரியல, ஜிவு ஜிவுன்னு இழுக்கும் அந்த உணர்வு பெறும். இது ஓரளவுக்கு பழக்கம் பண்ணிட்டு அடுத்தாப்படி அதை இழுக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி நாம குப்பையில கொண்டு இருக்க வயல போட்ட உடனே அது ஆவியா மாறி அந்த அந்த செடியான ஒருபாடு, நீ குப்பையை கொண்டு வித்து போடுறதுக்கு முன்னாடி குப்பை அதிகமான வேணுச்சுன்னா வித்து வெந்து போகும். அதோட சேர்த்து உப்பை போட்டேன்னா உரத்தை போட்டேன்னு வெந்து போகும். ஆனா இந்த குப்பையை இந்த பக்குவமான நிலையில எடுத்து இந்த குப்பையில இருக்க சத்து வெளி வந்துருச்சுன்னா அது உறிஞ்சி ஆரம்பிக்கும். இந்த குப்பைக்குள் இருக்கக்கூடிய மற்ற விஷத்தன்மை ஆனா இத தண்டு புழு உண்டு. குப்பை போடுறதுலயும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கெமிக்கல் கலந்த உணர்வுகள் நாம ஜாஸ்தி பண்றோம், இது குப்பைக்கு தான் போகுது. முந்தி நம்ம கிட்ட யாரும் கெமிக்கல் கலந்து யாரும் போடுறதில்லை. இது போயாச்சுன்னா இதுல வந்து தண்டு புழுகள் வருது, விஷமான கிருமிகள் வருது, இன்னைக்கு பயிரினங்கள் ரொம்ப மோசமான நிலையில வந்துச்சு. இதையும் கொண்டு காட்டுறோம் முந்தைய செயலுக்கும் இப்ப நிலைகளுக்கும் பார்க்கும். அதனால இதை போல நாம ஒவ்வொரு நிமிஷமும் நம் உடல் உள்ள அணுக்களுக்கு நாம் தியானம் செய்ய போகும்போது அந்த அணுக்கள் அதை பெறதுக்காண்டி வேலை செய்யும். பகல் நல்லா இழுக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சு உங்ககிட்ட இருக்கு பழைய அசடுகள் எல்லாம் இருக்குது, இது உறிஞ்சி இழுக்கும், அது ஒளியாக மாத்தும். பார்க்கலாங்க, இந்த நம்ம உடல் உறுப்புகளுக்கு சில தீமைகள் விளையாங்க கூட அதை இதை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிட்டு வந்து. ஆனா இது ஒளியான ஒருபாடு யாரையும் கேட்காது, திடீர்னு அது பாட்டு போயிட்டே இருக்கும். இதே நேற்று வரையும் நல்லா இருந்தாரு இந்த மாதிரி போயிட்டாருன்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்றது? நாம இதை பெறதுக்கு தான் செய்யறோம். வேதனை ஆன ஒருபாடு எப்படா போகணும்னு இருக்கும், இது நம்மளை கேட்காமலே போயிட்டு இருக்கு. முழுமையாயாச்சுன்னு இந்த உயிர் நேரடியாக துறை நட்சத்திரமே போய் இயக்கிறது. ஏன்னா இங்க வளர்க்க தகுந்த மாதிரி, அதான் ராமாயணத்துல காட்டுற மாதிரி நாம் இந்த செடி குடி சத்துக்களை எடுத்து இந்த உடல் ஆகுது. இது குப்பையாகுது, மண்ணுதான் மண்ணோட தான் போகுது. இந்த உயிரோடு ஒன்றி அந்த உணர்வின் தன்மை மகாலட்சுமி சர்வம் சேர்த்து உயிரோடு சேர்த்து இந்த மகிழ்ச்சி அந்த உணர்வு உண்டாக போகும்போது இந்த உணர்வு எல்லாம் உயிரான விஷ்ணுவோட ஐக்கியமாயிருக்கு. ஆக நான் உலகை ஆசைப்படணுங்க, அதனால என்ன அவசரம் ராமாயணத்துல காட்டுறாங்க. கடைசி நிலையில் எண்ணத்தால் உருவாக்கப்பட்டது, எதுனால என்னென்ன எண்ணங்கள் வருது, அந்த எண்ணத்திற்கு தக்க உணர்வுகளும் உடல்களும் எப்படி மாறினது, இந்த ராமாயணத்தில் இவ்வளவு தெளிவா இருக்கு. இதான் தியாகராஜ பிரம்மங்கிறது இந்த பாடல்களையே ராமாயணத்தை பற்றி தெளிவா எடுத்திருக்கிறாரு, பாடி இருக்கிறாரு. அந்த பாடல் இன்னைக்கு ஆடல் பாடலோட போச்சே தவிர அந்த மூலக்கூறுகள் அங்க இல்லை. அங்கெங்க புகழ் பேடுறதுக்கும் புகழ் தேடுறதுக்கும் அதுல போனா நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு இந்த பாடல்கள் தான் பாடணும். ஆகவே ஒவ்வொரு உணர்வும் தனக்குள்ள எடுத்து அந்த பிரம்மத்தை ஒளியின் உணர்வாக பிரம்மமாக்குறதுதான் தியாகராஜ பிரம்மம் சொல்றோம். ஏன்னா இந்த இடங்களுக்கெல்லாம் என்னை குருநாதர் அழைத்து போய், ஒரு மனிதன் வாழ்க்கையில் சாதாரண மனிதன் தான் பாடல் தான், அவன் எந்தெந்த வழியில் அவன் எடுத்தான், எப்படி எப்படி வளர்ந்தான் காட்டுறாரு. ஏன்னா அவனுடைய சந்தர்ப்பம் தான் எல்லாமே.